The following is a class on the Bhagavad Gita as it is. Second chapter, text number 12. By His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Recorded on March 19th, 1966 at the Mishra Yoga Society, New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil Irandavada Adhyayam Panirindavada Sulokatirkana Upanyasam Valangyavar Devatiru Sa Bhaktivedanta Swami Srila Prabhupada 1966 வருடம் மார்ச் 19ஆம் தேதி நியூயார்க் நகரின் மிஸ்ரா யோகா சொசைட்டியில் பதிவு செய்யப்பட்டது.
நத்தி வாகன ஜாத்து நாசங் நத்தங் நேமி ஜனாதிபா நச்சைவன பவிஷ்யாமா சர்வே பயம் அத பரம். What is the translation?
மொழிபெயர்ப்பு என்ன? நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை.
கிருஷ்ணா இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் அர்ஜுன் தட் டெத் டஸ் நாட் டேக் பிளேஸ்.
கிருஷ்ணர் அர்ஜுனனை மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் சம்பவிக்கிறதே இல்லை அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறார்.
ஹி சேஸ் கிளியர்லி தட் மை செல்ஃப் ஐ எம் தி சுப்ரீம் காட் கிருஷ்ணா. You, and all the other kings and the soldiers, those who have assembled in this great battlefield, it is not that in the past we are not existing.
அவர் மிகவும் தெளிவா சொல்றார், முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரான நான், நீ இங்க இருக்கக்கூடிய மற்ற மன்னர்கள், இந்த மிகப்பெரும் போர்க்களத்தில் போர் புரியறதுக்காக கூடியிருக்கக்கூடிய மற்ற வீரர்கள் மன்னர்கள் எல்லாரும் கடந்த காலத்தில் இல்லாம இருந்தோம் அப்படின்றது இல்லை.
And in the present, we are now face to face, we are seeing that we are existing. And in the future, we shall also exist in the same way.
இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். எதிர்காலத்திலையும் நம்ம இதே மாதிரி இருக்க போறோம்.
In the same way means individually. Just like I am an individual person, you are an individual person, he is an individual person. So I, you, he or they. First person, second person and the third person. So that individuality continues.
இதே மாதிரி அப்படின்னா தனித்தன்மையோட. இப்ப நான் ஒரு தனிநபர், நீ ஒரு தனிநபர், அவர் ஒரு தனிநபர். அதனால நான், நீ, அவர், அவர்கள், அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாமே அந்த தனித்தன்மையோட தொடருது.
Individuality of every living being is a fact. Therefore, in the actual field also, we see that we have got difference of opinion. What I think, you may not agree with me, because we have got an individual.
ஒவ்வொரு உயிர்வாளிகளோட தனித்தன்மை அப்படின்றது உண்மை. அதனால தான் யதார்த்தமான நிலையிலே நம்ம பார்க்கலாம், நம்ம எல்லாருமே ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ நீங்கள் அந்த எண்ணத்தோடு ஒத்து போகாமல் போகலாம். ஏன்னா உங்களுக்கு தனித்தன்மை இருக்கு.
Similarly, your thinking may not be agreed by another gentleman. So everyone has got his individuality. That is a fact.
அதே மாதிரி இப்போ உங்களுடைய சிந்தனை இன்னொருத்தரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் அந்த தனித்தன்மை இருக்கு, அதுதான் உண்மை.
Not that, that just like there is a class of philosophers who says that the soul is a homogeneous one entity and after the destruction, after the annihilation of this body, the soul as a substance will mix up.
ஒரு வகையான தத்துவவாதிகள் இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆத்மான்றது ஒன்று தான், இந்த உடல் அழிஞ்சதுக்கப்புறம் ஆத்மா அப்படின்றது எல்லாம் கலந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஜஸ்ட் லைக் வாட்டர் யூ கீப் இன் டிஃபரண்ட் பார்ட்ஸ், இன் டிஃபரண்ட் பார்ட்ஸ் யூ கீப் வாட்டர். So the water takes the shape of the pot, the bowl, round bowl. You keep water, the water takes the shape of round. So similarly, there are thousands of or millions of water pots, and suppose all the waters are mixed up, then
இப்போ உதாரணத்துக்கு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை நீங்கள் வேறுபட்ட வகையான பாத்திரத்தில் வைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வட்டமான ஒரு கிண்ணத்தில் வைக்கிறீங்க. இப்போ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நீரோட வடிவம் மாறுது. ஆனால் இப்போ நீங்கள் அந்த தண்ணீரை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா கலந்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய அந்த தனித்தனி வடிவம் இழந்து போயிடப்படுது. இதுதான் அவங்களுடைய கொள்கை.
Their theory is that when a soul is liberated, then that it mixes up with the super soul.
அதனால அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இந்த ஆத்மாக்கள் எல்லாம் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் பரமாத்மாவோட ஒன்னா இணைஞ்சு போயிடும்.
Just like a drop of water taken from the sea water and again put it into the sea, it mixes up. It loses its identity.
இப்ப சமுத்திரத்தில இருந்து ஒரு துளி நீர் எடுக்கிறீங்க, அந்த நீரை மறுபடியும் நீங்க அதை சமுத்திரத்திலேயே கலந்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய அடையாளத்தை அது இழந்து போயிடுது, அது கலந்து போயிடுது.
That is one theory. But here Lord Krishna says that myself, yourself and all others who have come here, there are about 60 millions of people assembled in that fight. It was not a small fight.
அது ஒரு கொள்கை. ஆனா இங்க கிருஷ்ணர் சொல்றார், நான் நீ இங்க போர் புரியறதுக்காக வந்திருக்கக்கூடிய மற்ற எல்லாரும், அதாவது அங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி மக்கள் அங்க கூடியிருக்காங்க. அது வந்து ஒரு சாதாரண போர் அல்ல, மிகப்பெரிய போர்.
In India there was, of course that was also great world war. Just like we had experience, I think the first world war none of you had seen because you are all young men.
இந்தியாவில் ஒரு பெரிய போர் நடந்தது, உறுதியாக இது கூட பெரிய போர் தான், முதல் உலக போர். அதில் எனக்கு அனுபவம் இருக்கு, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்கள்லாம் இளைஞர்கள்.
We were child when the first world war was declared. We are all boys, school children. My age was at that time 14 years old. In 1914, when there was fight declared between German and Belgian.
நாங்க குழந்தைகளா இருந்தப்ப முதல் உலக போர் வந்து அறிவித்த போது நாங்கள்லாம் இளைஞர்களாக இருந்தோம், பள்ளிக்கூடம் போயிட்டுருந்தோம். அப்போது என்னுடைய வயசு 14 வயசு, 1914. அப்போ வந்து ஜெர்மனிக்கும் பெல்ஜியத்துக்கும் போர் வந்து அறிவிச்சாங்க.
That was the First World War. Then Second World War was in 1939. That was also German and English like that.
அது வந்து முதல் உலகப் போர். அதன் பிறகு இரண்டாவது உலகப் போர் 1939. அதுவும் ஜெர்மனுக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் அந்த மாதிரி நடந்தது.
But actually, this was also World War. This battle field of Kurukshetra, because all the kings of the world, they joined either this party or that party.
ஆனா உண்மையில இது கூட, இந்த குருக்ஷேத்திர போர் கூட, அதுவும் உலக போர் தான். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏதோ ஒரு சேனையில் அவங்க சேர்ந்திருந்தாங்க.
So there were a great assembly of all worldly kings. Now, Krishna says that either myself, either yourself, or these persons who have assembled here, they are individual. They were individuals in the past, they are now individual, and they will continue to be individual even after annihilation of this body.
அதனால எல்லா மன்னர்களும் கூடியிருந்த மிகப்பெரிய போறது. இப்போ கிருஷ்ணர் சொல்றார், நானோ நீயோ அல்லது இங்கே கூடியிருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களுமோ ஒரு ஒருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அவங்க கடந்த காலத்தில் தனித்தனியாக இருந்தாங்க, இப்போ நம்ம தனித்தனியாக இருக்கோம், எதிர்காலத்தில் நம்ம தனித்தனியாக இருக்க போறோம், இந்த உடல் அழிஞ்சாலுமே கூட.
Now, suppose we are all laymen, we are ignorant what is the actual position. But we have got our discretion also.
இப்போ நம்ம எல்லாம் ஒரு பாமர மக்கள்னு வச்சுக்கோம், ஆனாலும் நமக்குன்னு சுதந்திரம் இருக்கு செயல்படுறதுக்கும் நம்ம சிந்திக்கிறதுக்கும்.
Just like every one of you has some knowledge in the history. Now in the history, in the past, suppose you are now 30 years old or 35 years old, and suppose 200 years before the history which you read, you find that all people were individuals.
இப்போ உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்குமே வரலாறு பத்தின கொஞ்சம் அறிவு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 30-35 வயசானவங்கன்னு வைங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரலாறை படிக்கிறீங்க. அந்த வரலாறுல நீங்கள் என்ன பார்க்குறீங்க, மக்கள் எல்லாரும் தனித்தனி நபர்களாக இருந்தாங்க.
And at the present, you are experiencing that all individuals, they are all living entities, either human being or animals or birds or anywhere you can see that they are individuals. Then why should you not believe that in future they will remain individual?
இப்போ நிகழ்காலத்திலையும் நீங்க என்ன அனுபவப்பட்டு இருக்கீங்க, அவங்க தனித்தன்மையோடு இருக்காங்க. எல்லா உயிர்வாளிகளும், ஒவ்வொரு மனிதர்களா இருக்கட்டும் அல்லது மிருகங்களா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும், நீங்க எங்க போனாலும் அவங்க தனித்தனி நபர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எதிர்காலத்தில் அவங்க அந்த தனித்தன்மையோடு இருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கணும்?
You follow? In the past they were individuals. In the present they are individuals. And why not in future they will remain individuals?
உங்களுக்கு புரியுதா? கடந்த காலத்தில் தனித்தன்மையோடு இருந்தாங்க, நிகழ்காலத்தில் தனித்தன்மையோடு இருக்கிறாங்க, ஏன் எதிர்காலத்தில் அவங்க தனித்தன்மையோடு இருக்க முடியாது?
It is naturally concluded that they will continue to be individuals. Even we do not have any sufficient knowledge in either of these two theories, mixing up or keeping individuals.
இப்போ நமக்கு இதை பற்றின போதுமான அறிவு இல்லைன்னாலுமே கூட ரெண்டு விதமான கொள்கைகள் இருக்கு. ஒன்று ஒன்றா கலந்துறது, இன்னொன்று தனித்தன்மையோடு இருக்கிறது. இயற்கையாகவே நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? அவங்க தனித்தன்மையோடு தான் எதிர்காலத்திலும் இருக்க போறாங்க.
பட் பை அவர் ஓன் ஸ்மால் ரீசனிங் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன் தி ஃபியூச்சர் ஹிஸ்டரி வி ஹேவ் இன்ஃபர்மேஷன் தட் தேர் வேர் இண்டிவிஜுவல் பர்சன்.
ஆனாலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சிறிது அறிவினால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? எதிர்காலத்தில், அதாவது வரலாறுல நமக்கு கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் தனித்தனி நபர்களா இருந்தாங்க.
At the present moment also we are seeing that they are an individual person. So why not in the future? How it is that in the future they will mix up, become one homogeneous thing?
இப்போ நிகழ்காலத்திலையும் அவங்க தனித்தனியா தான் இருக்காங்க. அது எப்படி எதிர்காலத்துல மட்டும் அவங்க வந்து எல்லாரும் ஒன்னா கலந்துடுவாங்க, ஒரே இனமாயிடுவாங்க?
It is quite reasonable. And this conclusion is like this. Just like in 200 years before, in the month of March, the climatic position was like this. And in 1966, we find in March, the climatic position is exactly the same.
இது ரொம்ப நியாயமானது. இப்போ முடிவு என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் எங்கே தட்பவெப்ப சூழ்நிலை இப்படி இருந்தது, இப்போ 1966 மார்ச் மாதத்தில் அதே மாதிரி தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
And in future, naturally I conclude that in future, in March, the same climatic condition will be there.
அப்போ இயற்கையாகவே நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? எதிர்காலத்திலையும் மார்ச் மாசத்துல இதுதான் தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கும்.
In astronomy also, if you find that in March, in such and such days, the sun rising is like this. And actually, in the present March, month of March 1966, we see the same exact time. And the whole calculation of
வானவியல்ல கூட நீங்க அதை பார்க்கலாம். நீங்க மார்ச் மாசத்துல இந்த தேதியில சூரியன் இப்படிதான் உதிக்குது, அதே மாதிரி இப்போ 1966 மார்ச்லயும் அந்த குறிப்பிட்ட தேதியில அதே நேரத்தில் அதே மாதிரி உதிக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த வானவியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் மொத்தமா எல்லா கணக்குமே அவங்க போடுவாங்க.
They prepare 100 years astronomical chart. 100 years. How they do prepare? By this calculation. But in the past, it was like this. At the present, it is like this. So naturally, in future, it will be like this.
அவங்க இந்த வானவியல்ல 100 வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் கணக்கு போட்டு அதை பட்டியல் தயார் பண்ணாங்க. எப்படி அவங்களால அதை செய்ய முடியுது? இப்படி தான் கணக்கு போடுறாங்க. கடந்த காலத்தில் இப்படி இருந்தது, நிகழ்காலத்தில் இப்படி இருக்கு, இயற்கையாகவே எதிர்காலத்தில் இப்படிதான் இருக்கும்.
Just like you are speaking of the imminent spring time, the nature, how will be decorated, how spring time, it will be nice, because you have past experience.
இப்போ இங்க இளவேனிர் காலம் வரவிருக்கு. உடனடியா நீங்க என்ன அந்த காலத்தை பத்தி பேசுறீங்க? இயற்கை இப்படி இருக்கும், அது இப்படி அழகா இருக்கும், அந்த இளவேனிர் காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதை பத்தின அனுபவம் இருக்கு.
So you are foretelling. It is not foretelling. From past experience you are telling that this will take place. This will take place.
அதனால நீங்க முன்கூட்டியே சொல்றீங்க, கடந்த கால அனுபவத்தினால இது இப்படி இருக்கும், இது இப்படிதான் வந்தது, இது இந்த மாதிரி நடக்கும்.
So this is another point. To understand things by our reasoning. But there are things which is beyond our reasoning.
இது இன்னொரு கருத்து. அதாவது நம்மளுடைய தர்க்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாம புரிந்து கொள்றது. ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்முடைய விவாதத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கு.
There are things just like God. The existence of God. Of course, by our reasoning, we take it for granted that because everything has a creator, just like we have this tape recorder before us.
இப்போ உதாரணத்துக்கு கடவுளோட இருப்பை பற்றி சொல்லலாம். இப்போ அது நம்முடைய விவாதத்தைப்படி பார்த்தோன்னா உறுதியாக நம்ம வந்து நம்ம ஒரு சலுகையை எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு படைப்பாளர் இருக்கார். இப்போ நம்ம முன்னாடி இங்கே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு.
So we know that there is a manufacturer. There is a typewriter, there is a manufacturer. And everything. There is a father or manufacturer. Myself, I am created. By my father. My father was created by his father. Similarly, naturally we can conclude that this whole cosmic situation, the whole material manifestation, there is one creator.
இப்போ இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு படைப்பாளரோ அல்லது தந்தையோ இருக்கிறாங்க. இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய அப்பா என்னை படைச்சவர், என்னுடைய அப்பாவை படைச்சவர் அவருடைய அப்பா. இந்த மாதிரி இயற்கையாகவே நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா மொத்த இந்த பௌதிக பிரபஞ்சம் மொத்தமும் ஒருத்தர் படைச்சிருக்கார்.
இஸ் அ சிம்பிள் ரீசனிங். இட் இஸ் நாட் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அட் தி சேம் டைம் தேர் ஆர் திங்ஸ் விச் ஆர் பியாண்ட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், பியாண்ட் அவர் ரீசனிங், பியாண்ட் அவர் கன்செப்ஷன். தோஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அச்சிந்தியா. அச்சிந்தியா மீன்ஸ் இன்கான்சிபிள்.
இதையெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு தர்க்கம். இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கடினமானதல்ல. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பேரு அச்சிந்தியா. அச்சிந்தியா அப்படின்னா நினைத்தற்கரிய.
ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் which is beyond our concept.
நம்முடைய சிந்தனைகளுக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது?
The scriptures says like this. Achunta khaluje bhava natastakina jujayat. Anything which is beyond our conception, beyond our reasoning power, beyond our approach of the material senses, such things we should not try to have conception simply by argument.
இப்போ சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அச்சிந்திய கலவே பாவ நதாம் தர்க்கேன யோஜயே. எதெல்லாம் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கோ, எதெல்லாம் நம்முடைய தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கோ, எதெல்லாம் நம்ம பௌதிக புலன்களால் அணுக முடியாததோ, அந்த மாதிரியான விஷயங்களை நம்முடைய தர்க்கங்களால, நம்முடைய எண்ணங்களால புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது.
சோ தி வேதிக் இன்ஜெக்ஷன் இட் இஸ் சேட் தட் தர்க்கோ அப்ரதிஷ்டம் பை வாட் சுட் பி அவர் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வி கேனாட்
வேதங்கள் என்ன நமக்கு உபதேசிக்குது அப்படின்னா தர்க்கையோ பிரதிஷ்டோ, என்ன நம்மளுடைய உண்மையான புரிதலா இருக்குமோ அதை வாதங்களால நிலைநாட்ட முடியாது.
தர்க்கோ அப்ரதிஷ்டம் ஸ்ருதயோ விபின்ன. இஃப் வி கன்சல்ட் டிஃபரண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் தென் வி வில் ஃபைண்ட் that one scripture is speaking something, another scripture is speaking something else.
Tarka pratishta smatayo pinna. அதாவது இப்போ நம்ம சாஸ்திரங்களை அணுகும் போது ஒரு சாஸ்திரம் ஒரு மாதிரியும் இன்னொரு சாஸ்திரம் வேற மாதிரியும் சொல்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
just like cow killing, take it for example. The Hindus they say that cow killing is irreligious. But the Mohammedans say, no, cow killing is religious.
உதாரணத்துக்கு பசுவதையை எடுத்துக்குவோம். இந்துக்கள் சொல்றாங்க பசுவதைன்றது அதர்மம். முகமதியர்கள் சொல்றாங்க பசுவதைன்றது தர்மம்.
There is some adjustment. But now in the scripture I see that the cow killing in some scriptures it is said that cow killing is irreligious. And another scripture says that cow killing is religious. So which of them I shall accept? This is all right or that is all right? So therefore, it is said that sutayo vibhinna, if you consult different scriptures, you will find different contradictory statements.
இப்ப பசுவதைய ஒரு சில சாஸ்திரங்கள்ல தர்மம்னும் இன்னும் ஒரு சில சாஸ்திரங்கள்ல அதர்மம்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், எதை ஏற்றுக்கொள்ளணும், இது சரியா அல்லது அது சரின்னு ஏற்றுக்கிறதா? அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்மிருதயோ விபின்னா, வேறுபட்ட சாஸ்திரங்களை அணுகுனீங்க அப்படின்னா அதில் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
Your scripture may be different from my scripture. And naso munijasya matangna vinnam. If you consult philosopher, you will find one philosopher is differing from another philosopher.
உங்களுடைய சாஸ்திரம் என்னுடைய சாஸ்திரத்திலிருந்து வேறுபட்டதா இருக்கலாம். மேலும் நாசவ் முனிரேசிய மதம்ன பின்னம், நீங்கள் வேறுபட்ட தத்துவவாதிகளை அணுகுனீங்கனாலும் அவங்களிடையிலும் வேறுபட்ட தத்துவங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
A big philosopher means who has cut down other philosophers and put up his own theory. This is true.
பெரிய தத்துவவாதி அப்படின்னு எடுத்துட்டாவே அவர் வந்து மற்ற தத்துவவாதிகள் எல்லாம் தவறுன்னு சொல்லி வெட்டி விட்டுட்டு அவருடைய சொந்த கொள்கையை இதுதான் உண்மைன்னு நிலைநாட்டுறவர்.
This is going on. தக்கோ பிரதிஷ்டா சுதயோ பின்யா நாசோ முனிஜஸ்த மதங்ன பின்னம். Then how to conclude what is the right path? I cannot establish it by my imperfect arguments.
இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால தர்க்கோ பிரதிஷ்டா ஸ்மிருதயோ விபின்னா நாசவ் முனிரேசிய மதிம்ன பின்னம். அப்போ எப்படி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது, சரியான பாதை எதுன்னு தேர்ந்தெடுக்கிறது? என்னால் என்னுடைய பூரணமில்லாத வாதங்களால் எதையும் நிலைநாட்டிட முடியாது.
I cannot consult in the scriptures. Neither I can take real instruction from different philosophers. Then what is the way of having the real thing?
சாஸ்திரங்கள்ல இருந்தும் விஷயங்களை நம்மால எடுத்துக்கொள்ள முடியாது. அதே சமயத்துல உண்மையான அறிவுரைகளை வந்து தத்துவவாதிகள்கிட்ட இருந்து பெற முடியாது அப்படின்னா அப்போ உண்மையான விஷயத்தை எப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது?
தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம். The truth of religiosity is very confidential, very secret.
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம். இந்த தர்மத்தினுடைய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அது ரொம்ப ரகசியமானது.
So, how to know it? Mahajana jena gata sapantha. We have simply to see the great personalities as they have taken up, we have to follow. That's all.
அப்படினா எப்படி நம்ம உண்மையை தெரிஞ்சு கொள்றது? மகாஜன ஏனா கதசபந்தா, நம்ம வெறுமனே மகாஜனங்களை பார்க்கணும். அவங்க என்ன ஏத்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள பின்பற்றணும், அவ்வளவுதான்.
Just like in your Christian religion, you may not understand all the biblical injunctions, or you may not have the time, but you simply, if you follow the ideal life of Lord Jesus Christ, then you get the same result.
உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்துல உங்களால பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா அறிவுரைகளையும் புரிந்து கொள்ள முடியாம போகலாம், அல்லது அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாம போகலாம். ஆனா வெறுமனே இயேசு கிறிஸ்துவோட அந்த உதாரணமான அந்த வாழ்க்கையை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதே பலன் கிடைக்கும்.
சிமிலர்லி தி மாமினன் இஃப் தே ஃபாலோ தி ஐடியல் லைஃப் ஆ முஹம்மத் ஹஸ்ரத் முஹம்மத் சோ தி கெட் தி ரிசல்ட்.
அதே மாதிரி முகமதியர்களும் ஹஸ்ரத் முகமதோட வாழ்க்கையை உதாரணமா பின்பற்றினாங்க அப்படின்னா அப்ப அவங்களும் அதே பலனை அடைய முடியும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு தெரியாத ஒரு பாதை இருக்கு. இப்ப குறிப்பா கிராமத்துல நிறைய வயல்கள் இருக்கும். இப்ப வந்து நம்ம நகரத்துல உங்களுக்கு அது தெரியல, நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஏன்னா நம்ம எவ்வளோ எந்த வீதியில் இருக்கோம், அது எந்த நம்பர்ல இருக்கோம், எந்த இடம், அது எல்லாமே அதுக்கான அறிகுறி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
பட் இன் தி கண்ட்ரி எவ்ரிதிங் எவ்ரி எவ்ரி பிளேஸ் இஸ் ஆஃப் தி சேம் சிமிலர் நேச்சர் தி சேம் ஜங்கல் தி சேம் ஃபீல்ட் தி சேம் கிராஸ் வி டு நாட் நோ வேர் ஐ அம் கோயிங் ஆர் இன் தி சீ.
ஆனா கிராமங்கள்ல எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இயற்கை இருக்கும், ஒரே மாதிரி புதர்கள் இருக்கும், ஒரே மாதிரி வயல்கள் இருக்கும், ஒரே மாதிரி புற்கள் இருக்கும். நமக்கு எங்க போயிட்டு இருக்கோன்றது தெரியாது. அல்லது நீங்க கடல்ல பயணம் பண்ணும்போதும்
ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவ் யூ எவர் டிராவல் இன் தி சீ நோ பட் வைல் ஐ வாஸ் கமிங் ஃப்ரம் இந்தியா சோ எவ்ரிவேர் ஐ சீ எ ரவுண்ட் ஒன்லி ரவுண்ட் ஆஃப் வாட்டர்.
எனக்கு அனுபவம் இருக்கு. நீங்க கடல்ல பயணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஆனா நான் இப்போ இந்தியாவிலிருந்து வரும்போது எங்க பார்த்தாலும் சுத்தையிலும் வெறும் தண்ணி தான்.
ஐ டு நாட் நோ விச் வே திஸ் ஷிப் இஸ் ப்ரோசீடிங்.
இந்த கப்பல் எந்த திசையில போயிட்டு இருக்குன்றது கூட எனக்கு தெரியல.
பட் தே ஹேவ் காட் எ சார்ட் தே ஹேவ் காட் எ சார்ட் பை லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் பை டைம் and by chart they are calculating. Now I was asking the captain where we have come. He was saying in the Mediterranean Sea, oh you are so many miles from Italy.
ana avanga kitta chart irukku, avangalukku bhumathi rega theriyum, theerka rega theriyum. Indha vidathila avanga neram ella vechi kanakkiranga. ana na ketten andha maalami kitta ipo nama evlo thara vandirukom. avar solrar nama ipo vandu bhumathi rega vandirukom. oh இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம வந்து இவ்வளவு தூரத்துல இத்தாலி இருக்கு.
We are so many miles from like this Tunisia. Now we are coming to Gibraltar like this. But I was seeing all vast of water only.
நம்ம இன்னும் இவ்வளவு தூரத்துக்கு இன்னும் இவ்வளவு தூரத்துல துனிசியா வருது, இன்னும் இவ்வளவு தூரத்துல நம்ம வந்து கிப்ரால்டர் வரும். இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் பெரிய நீர் பரப்பு தான்.
I was seeing just after 10 miles I shall reach, but it never reaches. So that how what are these charts? The charts are that experienced sailors, they have made the chart.
Na nenachen inno or 10 mile doorathile nama vandu sendruvom appadina, ana adu nadakave illa. Ana inda chart endradha enna appadina, inda maalumigalukku kappalottigalukku avangalukku anubavam irukku. அவங்க வந்து அந்த சார்ட் உருவாக்கி இருக்காங்க.
The captain was also consulting that chart because it was made by experienced sailor. That is nothing. So similarly, in calculating in which way we have to find out our salvation is to follow such liberated soul.
அந்த கப்பலோட்டையும் அந்த சார்ட்டையே பின்பற்றி வந்தார். ஏன்னா அது ஏற்கனவே அனுபவப்பட்ட ஒரு சில கப்பலோட்டிகளால் உருவாக்கப்பட்டது, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய விடுதலைக்கான வழியை தேடணும் அப்படின்றத கணக்கிடணும் அப்படின்னா அந்த நிலையை அடைஞ்ச விடுதலை அடைந்த ஆத்மாக்களை நம்ம பின்பற்றணும்.
சோ லாஸ்ட் டே வி ஹட் பீன் டிஸ்கஸிங் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கண்டிஷன் சோல் அண்ட் லிபரேட்டட் சோல் is that a conditioned soul is imperfect in four ways.
இன்னொரு நாள் நம்ம விவாதிச்சோம் கட்டுண்ட ஆத்மாவுக்கும் விடுதலை அடைந்த ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது. கட்டுண்ட ஆத்மாக்கள் அப்படின்னா நான்கு விதங்கள்ல அவங்க பூரணமற்று இருக்காங்க.
A conditioned soul is sure to commit mistakes. A conditioned soul is in illusion. A conditioned soul has the tendency for cheating others. And a conditioned soul has got his senses imperfect.
ஒரு கட்டுண்ட ஆத்மானா அவன் உறுதியா தவறு செய்யக்கூடியவன். கட்டுண்ட ஆத்மானா அவன் மாய வயப்பட்டிருக்கான். ஒரு கட்டுண்ட ஆத்மா அப்படின்னா ஏமாத்துறதுக்கான சுபாவம் இருக்கு. மேலும் கட்டுண்ட ஆத்மா அப்படின்னா அவனுக்கு புலன்கள் பூரணமற்றதா இருக்கு.
Therefore, knowledge should be taken from a liberated soul. Why this Bhagavad Gita is so honest? Now, this Bhagavad Gita was spoken in India and it is understood that it is a scripture of the Hindus.
அதனால தான் நம்ம ஞானத்தை விடுதலை அடைந்த ஆத்மாக்கள்கிட்ட இருந்து பெறணும். ஏன் இந்த பகவத்கீதை இவ்வளவு கௌரவிக்கப்படுது? இப்ப பகவத்கீதைன்றது இந்தியாவில் பேசப்பட்டது, அது இந்துக்களுக்கான சாஸ்திரம்ன்றதும் புரிந்து கொள்ளப்படுது.
பட் வை நவ் யூ ஆர் அமெரிக்கன்ஸ் யூ ஆர் ஆல்சோ கீப்பிங் திஸ் பகவத்கீதா.
ஆனா அமெரிக்கர்களான நீங்க ஏன் நீங்க பகவத்கீதையை இப்ப வச்சுட்டு இருக்கீங்க?
Not only in America, in other countries also, in Germany there are great scholars, in England, in Japan, in all countries.
அமெரிக்காவில் மட்டும் இல்ல, மற்ற நாடுகள்லயும், ஜெர்மனிலயும் பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க. இங்கிலாந்துல இருக்கு, ஜப்பான்ல இருக்கு, எல்லா நாடுகள்லயும் இருக்கு.
So why? Because it is spoken by a great personality.
ஏன்னா அது மிக உயர்ந்த ஒரு நபரால பேசப்பட்டது.
Apart from we Hindus accepting the supreme personality of Godhead, but others, even not accepting him, the supreme personality of Godhead, they accept it at least that he was a great personality.
ஹிந்துக்கள் அப்படின்றதுனால நம்ம அவரை பரமபுருஷ பகவானா ஏத்துட்டு இருக்கலாம். ஆனா மற்றவர்கள், நம்ம மட்டும் இல்லாம மற்றவர்களும், அதாவது அவரை பரமபுருஷ பகவானா ஏற்றுக்கொள்ளாதவங்க இதை ஏத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அவர் ஒரு உயர்ந்த நபர்.
Therefore, besides the Hindu community, others, they are also consulting the knowledge.
அதனாலதான் இந்து சமுதாயம் மட்டும் இல்லாம மற்றவர்களும் இந்த அறிவை வந்து பகிர்ந்து கொள்றாங்க.
Now, my point is that when such a great personality and when we accept him as a supreme personality of Godhead, then his version is right. What he says, that from our practical experience we can conclude that every individual persons were in the past individuals, they are also individuals at the present and they will continue to be individuals, and this is by our common sense, but it is confirmed by Sri Krishna, whom we call the supreme personality of Godhead, and he is accepted as a great personality.
இப்ப என்னுடைய கருத்து என்னன்னா, எப்ப நாம அவரை பரமபுருஷ பகவானா ஏத்துக்கிறோமோ அவர் சொல்லக்கூடிய கருத்து சரியானது. அவர் சொல்றார், அது மட்டும் இல்லாம நம்முடைய நடைமுறை அனுபவத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாக்களும் கடந்த காலத்துல நம்ம இருந்தோம், இப்ப நிகழ்காலத்திலையும் தனித்தனியா இருந்துட்டு இருக்கோம், அவங்க எதிர்காலத்திலையும் தனித்தனியா இருக்க போறாங்க. இது நம்முடைய பொது அறிவு. இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால உறுதிப்படுத்தப்படுது. அவரை நம்ம பரமபுருஷ பகவான் அழைக்கிறோம். அவரை எல்லாரும் மிக உயர்ந்த நபரா ஏத்துட்டு இருக்காங்க.
He says, natu eva ahana jatu natam. Don't think that I was not in existence. That means I was in existence. Not that just now I have come before you as God or Sri Krishna.
அவர் சொல்றார், நத்வைவாகம் ஜாத்து நாசம், நான் இல்லாம இருந்தேன்னு நீ நினைக்காத. அப்படின்னா நான் இருந்தேன், இப்போ நான் முன்னாடி கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரா வந்துட்டேன் அப்படின்னு நீ நினைக்காத.
ஐ வாஸ் ஸ்ரீ கிருஷ்ணா இன் தி பாஸ்ட் ஆல்சோ அண்ட் ஐ ஆம் ஸ்ரீ கிருஷ்ணா அட் தி பிரசன்ட்.
நான் கடந்த காலத்திலயும் ஸ்ரீ கிருஷ்ணா, இப்ப நிகழ்காலத்திலயும் நான் ஸ்ரீ கிருஷ்ணா.
So also yourself, and so also others, all individuals. So, and at present we are nachaiva na bhavishyama. I don't think that we shall not remain.
நீயும் அதே மாதிரி தான், மற்றவர்கள் அதே மாதிரி தான், எல்லா தனித்தனி நபர்களும். இப்போ நிகழ்காலத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம், நச்சைவ பவிஷ்யாம, நம்ம எதிர்காலத்தில் இல்லாம இருப்போம்னு நீ நினைக்காத.
சர்வே, this சர்வே means we all, not that. Sarve is plural number. Janadhipa is plural number. So, they are all individual souls. So, the individual soul continues. That is the version.
Sarve. Sarve appadina namme ellarum. Sarve appindrathu oru panmai. Janadhipa appindrathum oru panmai. So, ella thanipatta aathmakkalum. So, ovvoru thanipatta aathmakkalum thodarndhu irukka poranga. இதுதான் இங்க கருத்து.
That is the version of the Bhagavad Gita, and it is better to accept this version without unnecessarily commenting it or interpreting it in a different way, so that one the interpretation is very bad. You see, a scripture should not be interpreted.
இதுதான் பகவத்கீதனுடைய விளக்கம். அதனால அதை நாம் அப்படியே எந்த ஒரு கருத்தும் சொல்லாம, அதுக்கான மாறுபட்ட விளக்கங்களை கொடுக்காம அதை அப்படியே ஏற்றுக்கொள்றது சிறந்தது. அதுக்கு மாறுபட்ட கருத்து கொடுக்கிறதுன்றது ரொம்ப மோசமானது.
A scripture should be taken as it is. As it is. And besides that, interpretation, when interpretation is required, when a thing is not properly understood, at that time interpretation is required.
சாஸ்திரங்கள உள்ளது உள்ளபடி உண்மை உருவில் ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு விளக்கங்கள் கொடுக்க கூடாது. எப்ப விளக்கங்கள் தேவைப்படுது அப்படின்னா, எப்ப அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் தெளிவுபடாம இருக்கோ, எப்ப வந்து விஷயங்கள் புரியாம இருக்கோ, அப்போ விளக்கங்கள் கொடுக்கலாம்.
Otherwise there is no necessity of interpretation. Just like such and such village or such and such town is on the sea.
அப்படி இல்லைன்னா அவசியம் இல்லாம விளக்கங்கள் கொடுக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட கிராமம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நகரம் கடல்ல இருக்கு சொல்றாருன்னா, அப்போ ஒருத்தர் குழம்பி போகலாம், எப்படி கடல்ல இருக்க முடியும் ஒரு ஊர் அப்படின்னா, அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும்னா அது கடல்ல இல்லை, கடல் கரையில இருக்கு அப்படின்ற விளக்கம் கொடுக்கலாம்.
So similarly, a thing which is very clear to everyone, so there is no necessity of interpretation.
ஆனா எந்த ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் புரியுதோ, அப்போ விளக்கம் தேவையில்லை.
The statement Bhagavad Gita, as by spoken by Lord Krishna, is very clear that myself, yourself, and all these people who are assembled here, they are all individual persons.
Inga Bhagavad Gita ile Bhagavan Krishnarudaiya kootru romba theliva irukku. Na nee inga irukkakoodiya matra ella makkalum koodi irukkakoodiya ellarum ellarume thani thani nabargal.
And they were individual persons in the past, and at the present moment we see that they are individual persons, and they will continue.
அவங்க கடந்த காலத்துல தனித்தனி நபர்களா இருந்தாங்க, இப்போ தனித்தனி நபர்களா இருக்காங்க, எதிர்காலத்துல தொடர்ந்து இருக்க போறாங்க.
I may not know what they will become in the future, But because he is God, because he is the Supreme Personality, his statement should be accepted.
எதிர்காலத்தில் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாம போகலாம். ஆனா அவர் பகவான்றதுனால, அவர் பரம புருஷர் அப்படின்றதுனால அவருடைய கூற்று என்னவோ அதை ஏற்றுக்கொள்ளப்படணும். அது என்னுடைய ஞானத்தை பக்குவமாக்குது.
If a little boy asks his mother, says, who is my father? The mother says that here is your father. And if the child says, I don't believe it, that he is my father. Is it possible to convince him in any other way than the statement of the mother?
இப்ப நான் ஒரு எளிமையான ஒரு உதாரணம் கொடுக்கறேன். ஒரு சின்ன பையன் அம்மா கிட்ட கேட்கிறான், என்னுடைய அப்பா யாரு? அம்மா சொல்றாங்க, இவர் தான் உன்னுடைய அப்பா. ஆனா இப்ப அந்த பையன் திருப்பி சொல்றான், நான் அதை நம்ப மாட்டேன், இவர் தான் என்னுடைய அப்பான்றத நான் நம்ப மாட்டேன் அப்படின் போது, இப்ப அவனை அம்மா சொல்லக்கூடிய அந்த கூற்றை ஏற்றுக்கொள்றதை தவிர வேற ஏதாவது விதத்துல அவனை நம்ப வைக்க முடியுமா? சாத்தியம் இருக்கா? இல்ல.
தட் இஸ் தி ஃபைனல். தட் இஸ் தி ஃபைனல். அண்ட் இஃப் ஹி சேஸ் ஐ டோன்ட் பிலீவ் இட், தட் இஸ் ஹிஸ் ஃபூலிஷ்னஸ்.
அதுதான் இறுதி முடிவு. ஆனா அதை நான் நம்ப மாட்டேன்னு அவன் சொன்னான்னா அது அவனுடைய முட்டாள்தனம்.
சிமிலர்லி, எ திங் விச் இஸ் பியாண்ட் அவர் கன்செப்ஷன், பியாண்ட் அவர் லிமிட் ஆஃப் நாலேஜ், that should be taken from the authority.
அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம ஒரு அதிகாரி கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்.
So here is an authority, the Krishna. Authority. His authority is accepted by all over the world. In our India, there are five different
இங்க ஸ்ரீகிருஷ்ணர் இவர் தான் அதிகாரி, இவர் தான் அதிகாரப்பூர்வமானவர், உலகம் முழுக்க அவரை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. இப்ப நம்முடைய இந்தியாவில் ஐந்து வகையான சீட பரம்பரை அதிகாரிகளா இருக்காங்க.
Just like the Sankarites, followers of Sankaracharya and Vaishnavites, generally there are two.
உதாரணத்துக்கு சங்கராச்சாரியரை பின்பற்றக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படின்னு பொதுவா ரெண்டு பிரிவு.
மாயாவாதி, இம்பர்சனலிஸ்ட் அண்ட் பர்சனலிஸ்ட்.
மாயாவாதி, அருவவாதிகள், ரூபவாதிகள்.
The personalist school philosophers, they are divided into four. Ramanuj Sampradaya, that means followers of Acharya Ramanuj, Madhyacharya Sampradaya, or the followers of Madhyacharya, Nimbarka Sampradaya, followers of Nimbarka Acharya, and Vishnu Swami Sampradaya.
இந்த ரூபவாதிகள் நான்காக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ராமானுஜ சம்பிரதாயம், அவங்க வந்து ராமானுஜ ஆச்சாரியரை பின்பற்றக்கூடியவர்கள். மத்வாச்சாரிய சம்பிரதாயம் அல்லது மத்வாச்சாரியரை பின்பற்றக்கூடியவர்கள். நிம்பார்க்க சம்பிரதாயம், நிம்பார்க்க ஆச்சாரியரை பின்பற்றக்கூடியவர்கள். விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம்,
their conclusion is the same. Although they are four in number, their conclusion is the same. And another sect is Sankarite Sampradaya. So all these four, I mean the five different section of the Hindus, they accept Sri Krishna as the Supreme Personality of God.
இந்த நாலு சம்பிரதாயமும் எண்ணிக்கையில நாலா இருந்தாலும் அவர்களுடைய முடிவு ஒன்றுதான். இன்னொரு பிரிவு சங்கராச்சாரியர் பின்பற்றக்கூடியவர்கள், சங்கராச்சாரிய சம்பிரதாயம். இந்த ஐந்து பேருமே ஸ்ரீகிருஷ்ணரை பரமபுருஷ பகவானா ஏத்துட்டு இருக்காங்க.
Suppose Sankaracharya he is considered to be impersonalist. Impersonalist means he does not believe in the personal form of God.
இவர்கள் எல்லாருமே அவர்களுக்குள்ள மறுப்பு எதுவுமே கிடையாது. அவங்க அஞ்சு பேரா இருந்தாலும், அவங்களுக்கு வேறுபட்ட ஆய்வுகள் தத்துவங்கள் இருந்தாலும், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும், முடிவில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் ஸ்ரீபாத் சங்கராச்சாரியர் அவர் வந்து அருவவாதியாக இருக்க வேண்டியவர். அருவவாதம் அப்படின்னா பகவானுடைய ரூபத்தன்மையை நம்பாதவர்கள்.
பட் ஸ்டில் ஹீ ஹஸ் கமெண்டட் இன் திஸ் ஆஃப் திஸ் பகவத் கீதா சங்கர் பாஷ்யர் ஹீ ஹஸ் அட்மிட்டட் தேர் தட் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் தி பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
ஆனாலும் அவர் பகவத்கீதைக்கு விளக்க உரை கொடுக்கும்போது சங்கர பாஷ்யத்தில் அவர் என்ன ஒத்துட்டு இருக்காருன்னா, ஸ்ரீகிருஷ்ணரே பரமபுருஷ
பகவான். அதர் ஆச்சார்யர்ஸ், அதர் அத்தாரிட்டிஸ், தே ஆர் விஷ்ணுவைஸ், தே ஹவ் நேச்சுரலி அட்மிட்டட் பிகாஸ் தே பிலீவ் ஃப்ரம் தி பிகினிங். பட் ஈவன் சங்கராச்சாரியர் ஹூ இஸ் இம்பர்சனாலிஸ்ட், ஹீ ஹாஸ் ஆல்சோ கிளியர்லி ரிட்டன் தட் ச பகவான் சாயம் கிருஷ்ணா.
அவரும் ஒத்துட்டு இருக்கார், மற்றவர்களும், மற்றவர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவர்கள் வந்து இயற்கையாகவே ஆரம்பத்திலிருந்தே அதை நம்பக்கூடியவர்கள். ஆனா சங்கராச்சாரியர் கூட அவர் அருவவாதியா இருந்தாலும் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கார், ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா, கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான்.
And there are many evidences in many scriptures and Vedic scriptures that Krishna is the Supreme Personality of God.
அது மட்டும் இல்லாம வேத இலக்கியங்கள்ல நிறைய பிரமாணங்கள் இருக்கு அந்த கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான்றதுக்கு.
In the Brahma Sangita it is stated, Ishara Parama Krishna Sachidananda Vigraha Anadi Radi Govinda Sarva Karana Karanam. Ishara Parama. Ishara. Ishara means the Lord. No, there are different lords degree. Lord means controller or proprietor. So, you have got some lordship over your environment. He has got some lordship. I have got some lordship. He has got some lordship. The President Johnson, he has got his some lordship. In this way, you will find different degrees of lordship.
பிரம்மசம்ஹிதாவில் நம்ம பார்க்கலாம், பிரம்மசம்ஹிதாவில் நம்ம பார்க்கலாம், ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக. ஈஸ்வர பரம, ஈஸ்வர ஈஸ்வர அப்படின்னா கடவுள். இப்போது வேறுபட்ட கடவுள்கள் இருக்காங்க வேறுபட்ட நிலைகளில். இப்போது கடவுள் அப்படின்னா கட்டுப்பாட்டாளர் அல்லது உரிமையாளர். இப்போ உங்களுக்குன்னு ஒரு சில உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கடவுள் இருக்காங்க. இப்போ இவருக்கு ஒரு அவருடைய கடவுள் இருக்கார், இப்போ எனக்கு என்னுடைய கடவுள் இருக்கார், நீங்கள் உங்களுடைய கடவுள் வச்சுருக்கீங்க, அல்லது பிரசிடென்ட் ஜான்சன் அவருக்கு அவருடைய கடவுள் இருக்கார். இந்த விதத்தில் நீங்கள் பலவிதமான கடவுள்கள் அந்த தன்மையோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
Superlative degree Lord is Krishna. Above him, there is no other Lord. Here we shall find that you are bigger Lord than me, he is bigger than Lord you, and somebody is bigger than him. In this way, you can approach the Lordship of Johnson, then you can see another man, he is more than Johnson, another person more than Johnson, like that.
ஆனா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படினா, உச்சமானவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாருக்கும் மேலானவர், அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. இப்போ உங்களுடைய பகவான் இருக்கார் அப்படின்னா அவரை விட உயர்ந்த ஒருத்தரை நம்ம பார்க்கலாம், அவரை விட உயர்ந்த இன்னொருத்தரையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த விதத்தில் நீங்கள் ஜான்சனை அணுகுனீங்கன்னா அவரை விட இன்னொருத்தர் உயர்ந்தவரை பார்க்கலாம், அவரை விட இன்னொருத்தர் உயர்ந்தவரை பார்க்கலாம்.
See Krishna, by such analytical process, you will find that nobody is greater, nobody is equal than Krishna.
ஆனா எப்ப நீங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சி மூலமாக ஸ்ரீகிருஷ்ணரை அடைகிறீங்களோ அப்போ நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ யாரும் இல்லைன்றத.
Therefore, Sri Krishna is the Supreme Personality of Godhead and He says something we must agree to accept.
அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்றார் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள நம்ம ஒத்துக்கொள்ளணும்.
We must, if we don't agree, that will not be beneficial for us. When a great man says something, and he is the Supreme Personality of Godhead, he is saying that we are all individual persons. We are all individual persons. God is also individual person. It is confirmed in the Vedic literature.
நம்ம ஏற்றுக்கொண்டாகணும். அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அது நமக்கு பயனுள்ளதில்லை. எப்போ ஒரு உயர்ந்த நபர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரோ, பரமபுருஷ பகவான் சொல்கிறாரோ, அவர் என்ன சொல்கிறார், நம்ம எல்லாரும் தனித்தனி நபர்கள், கடவுளும் தனித்தனி நபர். இது வேத இலக்கியங்கள்லையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு.
நித்யா நித்யானாம் சேதனா சேதனானாம் நித்யா நித்யானாம் நித்யா மீன்ஸ் இட்டர்னல். We are all eternal. This is plural number. So amongst all the eternal living entities, He is the chief. This is a definition of God. He is given in the Nitya Nitya.
Nityo Nityanam Chetanas Chetananam. Nityo Nityanam. Nitya abdina Nityamana. Nama Nityamana avargal. Adu vandu panmayil irukku. Adanal ella uyirvaaligalliyum avar uchamanavar. அதுதான் பகவானுக்கான வரையறை. அது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நித்யா நித்யா
சேதனானாம் நிச்சேதனா சேதனானாம் we are all conscious, conscious being. So, he is the supreme conscious. He is the supreme conscious. Now, of course, there are some yogic school in America, I find. They do not believe in God, but it is not. Actually, the yoga principle does not deny the existence of God. God is there.
Chetanas Chetananam, நாம் எல்லாருமே உணர்வுள்ளவர்கள். அவர் உச்சமான உணர்வுள்ளவர். இங்கே அமெரிக்காவில் ஒரு சில யோக மையங்கள் இருக்கு, அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவங்க கடவுளை நம்புறதில்லை. ஆனால் உண்மையில் யோகாவோட கொள்கைகள் வந்து கடவுளோட இருப்பை நிராகரிக்கிறது கிடையாது. கடவுள் இருக்கார்.
Now, just to inform you, I have just brought one very authoritative book by two great professors of Calcutta University. The book is called Introduction to Indian Philosophy. Now, He says means he is giving, after studying all different kinds of philosophy, he is giving a nutshell idea of his type of system.
இப்போ உங்களுடைய ஒரு தகவலுக்காக சொல்றேன். கல்கத்தா யூனிவர்சிட்டியில பேராசிரியர்களா இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய நபர்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகத்தோட பெயர் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் பிலாசபி, இந்திய தத்துவத்தின் அறிமுகம் அப்படின்றது அதனுடைய தலைப்பு. இப்போ அவர் சொல்றார் அப்படின்னா பல வகையான தத்துவங்களை ஆராய்ந்ததுக்கப்புறம் அவர் அந்த கருத்தை சொல்றார். ஒவ்வொரு விதமான தத்துவமும் சுருக்கமாக அதை சொல்றார்.
The yoga is theistic. Yoga system was introduced by Lord Patanjali, a great authority. Now, they have studied, here is two persons, and this book is very authoritative. This is the sixth edition. Just see.
இப்போ பாருங்க, கடவுளோட இடம் யோகாவில், அதாவது கடவுளோட இடம் யோகாவில். இப்போ சாங்கியத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுற மாதிரி யோகா அப்படின்றது கடவுள் நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். யோகா அப்படின்றது கடவுள் நம்பிக்கை கொண்டது. இந்த யோகா வழிமுறையானது பதஞ்சலியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் மிகப்பெரும் அதிகாரி. இப்போ நீங்கள் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் இது ஆராய்ந்திருக்காங்க. இந்த புத்தகம் ரொம்ப அதிகாரப்பூர்வமானது. இது 6வது பிரசுரம்.
It has a very good sale in all the universities of the world. It is a very authoritative book. And this Dr. Chatterjee and Dr. Dutta, they are not ordinary persons.
இது உலகத்தினுடைய எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் ரொம்ப நல்ல விற்பனை ஆகக்கூடிய புத்தகம். இது ரொம்ப அதிகாரப்பூர்வமானது. இந்த ஆசிரியர்களான டாக்டர் சட்டர்ஜியும் டாக்டர் தத்தாவும் சாதாரண நபர்கள் அல்ல.
This is accepted by all universities and they are authoritative persons. Now just I am therefore reading his version. What does he say? The yoga system. Now as the student is from the Sankha, the yoga is theistic. Yoga system is theistic. Theistic means believing in God.
அதனால தான் இதை நான் இப்போ படிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், யோகா வழிமுறை அப்படின்றது, அதாவது சாங்கியத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய யோகா அப்படின்றது கடவுள் நம்பிக்கைக்குரியது, கடவுள் நம்பிக்கை கொண்டது. ஸோ இந்த யோகா வழிமுறை அப்படின்றது கடவுள் நம்பிக்கை கொண்டது அப்படின்றார்.
It admits the existence of God on both practical and theoretical grounds. Patanjali himself, however, has not felt the necessity of God for solving any theoretical problem of philosophy. For him, God has more a practical value than a theoretical one. This is a version of Patanjali.
இது நடைமுறையிலையும் ஏற்றறிவிலையும் கடவுளோட இருப்பை ஏற்றுக்கொள்ளுது. பதஞ்சலியே எப்படி இருந்தாலும் தத்துவங்களுடைய ஏற்றறிவிலான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு கடவுள் அவசியம்னு நினைக்கல. கடவுள் அப்படின்றவர் ஏற்றறிவை காட்டிலும் நடைமுறைக்கானவர் அப்படின்றது தான் அவர் நம்பினார். இதுதான் பதஞ்சலியோட கருத்து.
Devotion to God is considered to be the great practical value as much as it forms a part of practice of yoga. Those who are practicing yoga, they must be devotee of God. Otherwise, yoga will be a failure. You see?
பகவானுக்கான பக்தி அப்படின்றது நடைமுறையில் மிகப்பெரும் மதிப்பு கொண்டது. அது எந்த அளவுக்கு யோக பயிற்சியினுடைய அங்கமாக இருக்கோ அது வரைக்கும். யார் யோக பயிற்சி செய்கிறாங்களோ அவங்க பகவானுடைய பக்தனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த யோகா தோல்வியடையும். பாருங்கள்.
In as much as it forms a part of practice of yoga and is one of the means for the final attainment of samadhi yoga or the restraint of the mind.
எந்த அளவுக்கு இது யோக பயிற்சியினுடைய ஒரு அங்கமா இருக்கோ அந்த அளவுக்கு அது இறுதி இலக்கான சமாதி யோகா அல்லது மனதை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சித்த நிருத்த அப்படின்ற நிலைக்கு அது செல்லுது.
The yoga, chitta nirodha, the whole purpose of practicing yoga is to control the mind. Control the mind. Now, here, Patanjali system, that unless you conduct devotional service of Lord, that bhakti, there is no success of yoga.
Yoga payirchoda, motta nokame, manade kattupadathunum. மனதை கட்டுப்படுத்துறது. ஆனால் இங்கே பதஞ்சலியோட வழிமுறை என்ன அப்படின்னா, நீங்கள் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடலை, பக்தியில் ஈடுபடலை அப்படின்ற வரைக்கும் யோகாவில் வெற்றி அப்படின்றதே கிடையாது.
There is no success of yoga. The subsequent commentators and interpreters, the difficulty is that wrong interpretation of the original text deluded the
அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய விளக்க உரையாளர்களும் கருத்துரையாளர்களும் கஷ்டமே இங்கே என்ன அப்படின்னா, தப்பான விளக்கம் கொடுக்கறது. அந்த உண்மையான புத்தகத்திலிருந்து தவறான கருத்தை கொடுத்து மக்களை தவறான வழி திருப்புறாங்க.
The subsequent commentators and interpreters of the Yoga evince also a theoretical interest in God and discuss more fully the speculative problems as to the nature of God and the proof for the existence of God. They practically take up the speculative way.
பின்வரும் அந்த கருத்துரையாளர்களும் விளக்க உரையாளர்களும் அந்த யோகாவை பற்றி சொல்லும்போது கடவுளை பற்றி கொள்கை அளவிலான விவாதங்களை அதிகம் ஆர்வம் காட்டியும் கடவுளை நிரூபிக்கிறதுக்கான கற்பனை கருத்துக்களை பற்றி பேசுகிறதுலேயும் தான் அவங்க அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க. நடைமுறையில் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கற்பனையான வழிமுறையை தான் எடுத்துக்கிறாங்க.
Patanjali, as he takes practically that without devotion of God there is no success of yoga.
ஆனா பதஞ்சலி ஆனவர் அதை நடைமுறைக்கானதா எடுத்துக்கிட்டு பகவானுக்கான பக்தி தொண்டு இல்லாம யோகாவில வெற்றின்றது கிடையாதுன்றார்.
That the yoga system has come to have both a theoretical and practical interest in the divine being.
இந்த விதத்துல இப்ப இந்த யோக வழிமுறையில கொள்கை அளவு நடைமுறை அளவு அப்படின்ற ரெண்டு வழிமுறையும் வந்திருக்கு. அந்த தெய்வீக விருப்பத்தில்
அகார்டிங் டு தி யோகா காட் இஸ் தி சுப்ரீம் பர்சன். நவ ஜஸ்ட் சீ திஸ் இஸ் அதாரிட்டி ஸ்டேட்மெண்ட்.
யோகாவின் படி கடவுள் அப்படின்ற ஒரு உச்சமான நபர் பாருங்க, இது அதிகாரப்பூர்வமான ஒரு கூற்று.
எ சுப்ரீம் பர்சன். Did you ever hear, you have been in so many yoga societies, did you ever hear that God is a supreme person? Now, just see.
உச்சமான நபர் நீங்க கேட்டீங்களா? நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்க போறீங்க? எத்தனையோ யோக மையங்களுக்கு நீங்க போயிருக்கீங்க, எங்கேயாவது கடவுள் உச்சமான நபர்னு நீங்க கேட்டீங்களா? பாருங்க.
According to the yoga, God is the supreme person who is above all individual selves and is free from all defects.
யோகாவின் படி கடவுள் அப்படின்றவர் உச்சமான நபர், அவர் எல்லா தனிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் மேம்பட்டவர், எந்த குறைகளும் அற்றவர்.
Now the same thing in the Bhagavad Gita also, the Lord Krishna, he is telling, he is informing us about the future or of the past because he is perfect.
அதேதான் பகவத்கீதையிலையும் பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அவர் நமக்கு தகவல் கொடுக்கிறார் எதிர்காலம் அல்லது கடந்த காலத்தை பற்றி. ஏன்னா அவர் பக்குவமானவர்.
He can see both past and future.
அவரால் கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டத்தையும் பார்க்க முடியும்.
Because we are not perfect, because we do not know now, accepting it that you existed in the future, say your age is 34 or 35 years, can you say 36 years before where you are? You cannot say.
ஏன்னா நம்ம பக்குவமானவங்க இல்லைன்றதுனால, நமக்கு தெரியாததுனால நம்ம ஏத்துக்கிறோம் நம்ம இருந்தோம் அப்படின்றத. ஏன்னா எதிர்காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு 34-35 வயசு ஆகுது. இப்போ உங்களால் சொல்ல முடியுமா 36 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு? உங்களால் சொல்ல முடியாது.
ஓ சப்போஸ் யூ லீவ் ஃபார் 100 இயர்ஸ், கேன் யூ சே 100 இயர்ஸ் ஆஃப்டர் வேர் யூ ஷல் பீ? யூ கேனாட் சே, பிகாஸ் யூ ஆர் இம்பர்ஃபெக்ட்.
அல்லது இப்ப ஒரு 100 வருஷம் நீங்க வாழ போறீங்க அப்படின்னா, 100 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பக்குவமானவங்க இல்ல. ஆனா பகவான் பக்குவமானவர்.
God is perfect being. Yeah, yoga system also accept like that. According to the yoga, God is the supreme person who is above all individual. Now here you see the individual.
பகவான் அப்படின்னா பக்குவமானவர். இங்க அந்த யோக வழிமுறையும் ஏற்றுட்டு இருக்கு. யோகாவின்படி பகவான் அப்படின்னா உச்சமான நபர், எல்லா தனிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் மேம்பட்டவர். இங்க நீங்க பார்க்கலாம் அந்த தனித்துவத்தை.
Every living entity is individual. That this particular world, that individual self and is free from all defects. And because he is free from all defects, his statement is defectless.
So, ஒவ்வொரு உயிர் வாழ்களும் தனித்தன்மை வாய்ந்தவங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட உலகத்துல அந்த குறிப்பிட்ட தனித்தன்மை வாய்ந்த அந்த நபர் குறையற்றவர். அவர் குறையற்றவரா இருக்கிறதுனால அவருடைய கருத்தும் குறையற்றது.
And that we must admit. My statement, because I am imperfect, my statement is also imperfect. I have no idea of the past and future. How can I say that in future you will be like this or in the past you are like this? I cannot say.
அதனாலதான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய கருத்து என்ன, நான் குறையுற்றவன், என்ன நான் குறையுள்ளவன், என்னுடைய கருத்து குறையுள்ளது, எனக்கு கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி ஐடியாவே கிடையாது. ஆனால் அதனால் எப்படி நான் எதிர்காலத்தை பற்றி நீ இப்படி இருப்பேன் நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும்? என்னால் சொல்ல முடியாது.
என்னால்
அதை சொல்ல முடியாது. யாரு குறையற்றவரோ, யாரால கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலத்தை சமமா பார்க்க முடியுமோ, யாரு குறை இல்லாதவரோ அவரால் அதை சொல்ல முடியும். இங்க அந்த உச்சமானவருடைய கருத்து இருக்கு, நம்ம அதை ஏற்றுக்கிட்டாகணும்.
We cannot go out of it. If you don't believe it, then we are losers. If you don't believe it, then we are losers.
நம்மளால அதை விட்டுட்டு வெளியில போயிட முடியாது. நாம அதை ஏத்துக்கிட்டாங்கணும். நாம நம்பல அப்படின்னா நம்ம நஷ்டமடைய போறோம். நம்மள என்ன இழப்பு நமக்கு தான்.
He is the perfect being who is eternal and all pervading. Just see. All pervading. That means, although you can see him as a person, just like you are present before me as a person, but you are absent in your residence. Is it not?
அவர் பக்குவமான நபர், அவர் நித்தியமானவர், எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடியவர். எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடியவர் அப்படின்னா, அவர் நீங்க அவரை ஒரு நபரா பார்த்தாலும், இப்ப உதாரணத்துக்கு நீங்க என் முன்னாடி இங்க இருக்கீங்க, ஆனா நீங்க உங்க வீட்டுல இல்ல, உண்மையா இல்லையா?
But, God is not like that. God is, although he is present, Krishna, although he is present,
அந்த மாதிரி இல்ல. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுன முன்னாடி உபதேசம் கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட, அதே சமயத்துல அவர் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கார்.
A crude example, just like at 12 o'clock in the midday, you see that the sun is above your head and 5000 miles away. If you ask any friend, where is the sun? He will say, it is on my head.
ஒரு பக்குவம் இல்லாத உதாரணம் கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நற்பகல் 12 மணிக்கு உங்க தலைக்கு மேலே சூரியன் இருக்கிறத பார்க்குறீங்க. ஒரு 5000 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, எங்க சூரியன் அப்படின்னா, அவர் சொல்லாரு என் தலை மேல இருக்கு.
5000 miles this way, that way, you inquire, and everyone will say, the sun is on my head.
5000 மைல் தூரமா இருந்தாலும், இருந்த விதத்துல அந்த விதத்துல ஏதோ ஒரு விதத்துல எப்படியாவது விசாரிச்சீங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க சூரியன் என் தலை மேல இருக்கு.
If a material thing, sun is a material thing. If a material entity can be so all pervading at one and the same time, so is it not that the supreme spiritual being, he will not be all pervading? He is. Certainly. He must be. He must be.
இது சூரியன் அப்படின்றது ஒரு பௌதிகமானது. ஒரு பௌதிகமானது ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் போது, இப்போ உச்சமான நபர் அவரால் எப்படி எல்லா இடத்துலயும் பரவி இருக்க முடியாது? உறுதியா அவர் இருக்க முடியும்.
So yes, you see that he is the perfect being who is eternal and eternal. Eternal means the eternal in everything. eternal in consciousness. Now Krishna says that you and myself and all these beings are like this because he has got eternal consciousness.
இங்க நீங்க பார்க்கலாம், அவர் ஒரு பக்குவமான நபரா இருக்கார். பக்குவம் அப்படின்னா நித்தியமானவரும், நித்தியம் அப்படின்னா எல்லாவற்றிலும் நித்தியமானவர். அப்போ உணர்வுலையும் நித்தியமானவர். அதனால் கிருஷ்ணன் சொல்றார், நீ நான் இந்த மன்னர்கள் எல்லாருமே இந்த மாதிரி இருந்தோம். ஏன்னா அவருக்கு நித்தியமான உணர்வு இருக்கு.
But because my consciousness is not eternal, I have forgotten what I was in my previous birth, neither I can say what I shall be in my next birth. These are the distinctions.
Unmaiyile naan ennava irundhen abindradha avar anubavapadrar. Ena ennudaiya unarvu nithiyamaanadilla, naan adha marandutten mundhana piravile ennava irundhen abindradha. அதே மாதிரி எதிர்காலத்தில் நான் என்னவா இருக்க போறேன் அப்படின்றதும் எனக்கு தெரியல. இதுதான் வித்தியாசம்.
If you falsely claim that I am God, and that supreme consciousness, it is a lunatic.
இப்போ நீங்க பொய்யா யாராவது நான் தான் கடவுள், நான் தான் அந்த உச்சமான உணர்வுடையவன் அப்படின்னு சொன்னா நீ கிறுக்கு பிடிச்சவன் அர்த்தம். அது கிறுக்குத்தனம்.
You should not indulge in that way. And anyone teaching in that way, that is cheating. It is not possible.
நம்ம அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. யாராவது அந்த மாதிரி போதிக்கிறாங்க அப்படின்னா அது ஏமாத்துறது, அது சாத்தியம் இல்லை.
Here is an authority book. He is a perfect being who is eternal and all pervading, omnipotent, omniscient.
இது அதிகாரபூர்வமான புத்தகம். எங்க சொல்லப்படுது, அவர் பக்குவமான நபர், அவர் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடியவர், நித்தியமானவர், அனைத்தையும் அறிந்தவர், அனைத்து சக்திகளையும் உடையவர்.
All individual cells are more or less subject to the affliction of ignorance. We are all living entities except God. Everyone. They are subjected to ignorance, forgetfulness. That's the fact.
ஆனா எல்லா தனிப்பட்ட ஆத்மாக்களும் கிட்டத்தட்ட அறியாமையினால பாதிக்கப்பட்டவங்க. நம்ம எல்லா உயிர்வாளிகளுமே கடவுளை தவிர எல்லாருமே இங்க அறியாமையினால மறதியினால பாதிக்கப்பட்டவர்கள். அதுதான் உண்மை.
Ignorance, egoism. Egoism means that without having the qualification, one declares that I am God.
அறியாமை, அகங்காரம். அகங்காரம் அப்படின்னா தகுதி இல்லாம தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறது.
Without having the qualification of God, if one declares that I am God, a foolish man, that is called egoism.
கடவுளுக்கான தகுதி இல்லாம ஒருத்தன் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறான் அப்படின்னா அது முட்டாள்தனம். அதுக்கு பேரு அகங்காரம்.
Egoism, desire, aversion and dread of death. They have to do various kinds of work, good, bad and indifferent and reap the consequences thereof.
அகங்காரம், வெறுப்பு, வெறுப்பு, மரணத்தாலான பயம், பல வகையான வேலைகளில் ஈடுபடணும், நல்லது கெட்டது, அலட்சியம், இது மாதிரி பல்வேறு இதனுடைய விளைவுகளால அவங்க அதை சந்திக்க வேண்டியிருக்கு.
That means they are subjected to the acts of your and the reaction of their acts.
அப்படின்னா அவங்களுடைய செயல்களுக்கான விளைவை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களா, கட்டாயப்படுத்தப்பட்டவர்களா இருக்காங்க.
If you do some good thing, then you reap the good result. If you do some bad thing, then you reap the bad result. And because we are defective, therefore we do something good, sometimes bad.
நம்ம ஏதாவது நல்லது பண்ணோம் அப்படின்னா நல்ல விளைவு கிடைக்குது, கெட்டது பண்ணோம் அப்படின்னா கெட்ட விளைவு கிடைக்குது. நம்ம சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் கெட்டதாகவும் பண்றோம். ஏன்னா நம்ம குறையுடையவர்கள்.
The best thing is, therefore, that God is all good. If we follow God, then we become good. If we follow God or a God's representative, then we also become good, because God is always good. A good cannot give you bad direction.
அதனாலதான் இருக்கிறதிலே சிறந்தது பகவான். பகவானை நம்ம பின்பற்றணும், அப்போ எல்லாமே நல்லதாக வரும். இப்போ நம்ம பகவானை பின்பற்றுறோம், பகவானோட பிரதிநிதியாக இருக்கிறோம், அப்போது எல்லாமே நல்லதாக இருக்கும். ஏன்னா பகவான் எப்பவுமே நல்லவர், எல்லாத்துலேயும் நல்லவர். நல்லது ஒரு கட்ட வழியில் நம்மளை திருப்ப முடியாது.
It is incumbent that everyone should be followers. Everyone should be followers of the instruction of God. That is devotional service.
அதனால தான் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய உபதேசங்களை பின்பற்றணும், கடவுளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும், பக்தி தொண்டில் ஈடுபடணும்.
Nobody should be deviated from the service of the Lord. The whole Bhagavad Gita, this is the beginning, and at the end, the Lord will instruct, Arjuna, that sarva dhammān paritajya māmekaṁ saraṇaṁ braja. You just surrender unto me, and ahaṁtāṁ sarva pāvibhaṁ mokkhayasāmi mā sūca. And I shall protect you, give you protection from all reactions of sinful life.
பகவானுக்கான சேவையிலிருந்து யாரும் விலகி போகவே கூடாது. அதுதான் பக்தி தொண்டு. பகவத்கீதையில் இறுதியில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசிக்கிறார், சர்வ தர்மான் பரித்தியஜா மாமேக்கம் சரணம் ரஜா, நீ என்னிடத்துல மட்டும் சரணடை, அகம் துவான் சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷாமி மாசுஷா, நான் உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன், எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்கிறேன்.
The best thing, if we want to be all good, then we have to follow the instruction of all good. We have to mold our life in such a way that advice by the all good, that will make our life perfect.
இருக்கிறதுலே சிறந்தது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம அந்த எல்லாத்துலேயும் நல்லவருடைய உபதேசங்களை பின்பற்றணும். நம்மளுடைய வாழ்க்கை முறையை எந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த நல்லவருடைய அறிவுரைகளை பின்பற்ற விதத்தில், அதுதான் நம்ம வாழ்க்கையை பக்குவமானதாக்கும்.